திருச்சிற்றம்பலம் கழியானை கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை வாரோர்க்கு உதவும் அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்ற அவன் தாள் நன்னுவதும் நல்லார்கடன். திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரமகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல அன்னை காந்தி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே எட்டு சாஸ்திர நூல்களை தந்தருடைய குற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய ஆன்மா லாபம் தரும் முகமாக இந்த ஒரு தருணத்திலே நல்ல ஒரு பேருதவியை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்தவர்களுக்கும் இந்த அமைப்பிலே இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த அமைப்பிலே இருந்து இப்பொழுது நேரடியாகவும் பின்னால் ஒளிப்பதிவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற சைவ சீலர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதத்தினுடைய பொருள் உயிர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக விப்ர நாராயணராகிய அந்த திருமால் வியாசர் என்ற திருநாமத்தோடு அவதாரம் செய்து 11 புராணங்களை நமக்கு தந்தருளினார், வகுத்தருளினார். வியாசர் தந்த 11 புராணங்களும் அனைவருக்கும் சென்றடைவதற்கு சூத மகரிஷி பேருதவி செய்தார். சூத மகரிஷியால் தான் 11 புராணங்களும் எல்லா உயிர்களையும் சென்றடைந்தது. இதே போல சைவத்தினுடைய உண்மைகள் இன்று எல்லோருக்கும் சென்றடைவதற்கு காரணம் சூத மகரிஷியை போல இன்று நமக்கு உதவி கொண்டிருப்பது சைவம் ஓஆர்ஜி. எனவே அந்த அமைப்புக்கு அடியேனுடைய பணிவான ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அமைப்பு மேன்மேலும் பெருக வேண்டும், சைவ உலகம் பயன்பெற வேண்டும் என்று ஒரு ஆசையையும் கோரிக்கொண்டு என்னுடைய சிந்தனைக்கு வருகிறேன். இன்று முதல் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பகுதி கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தந்தருடன் இருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது இன்றைய நாளிலே நம்முடைய சைவம் தொடங்குவதற்காக நம்முடைய சைவ அடியார்கள் பலன் தரும் பதிகங்கள் என்று சில திரட்டுக்களை போட்டு நம் மத்தியிலே திருமுறைகளை நாம் பரப்பி கொண்டு உயர்ந்த ஒரு சைவை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பகுதியானது நம்மவர்களைப் போல திரட்டிய நூல் அல்ல. தேவார அருள்முறை திரட்டு என சொல்லக்கூடியது நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே இருக்கக்கூடிய சாஸ்திர நூல்களிலே 14 சாஸ்திர நூல்களிலே 8 நூல்களை தந்தருடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்தருடைய நூல்தான் தேவார அருள்முறை திரட்டு. இவர் தொகுத்தருடைய நோக்கம் நம்முடைய சைவ உலகமானது ஆன்மலாபம் பெறும் பொருட்டாக இந்த உலகிலே நாம் பலன் தரும் பதியங்கள் என்று சொல்லக்கூடியது ஆன்மராவம் தருவதாக இருந்தாலும் கூட அது காமிகத்திலே செல்லும். ஆனால் உமாபதி சிவாச்சாரியார் தந்தருளிக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு நிஷ்காமியம், அது ஆன்மராவத்தை மட்டும் தரக்கூடியது, ஞான சிந்தனையை உடையது. இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பின்னே வருகின்ற பொழுது சொல்கிறேன். இதே போன்று நம்முடைய சைவத்திலே பெரிய ஞானாசிரியன்மார்கள் நமக்கு தொகுத்து தந்திருக்கின்ற நூல்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு தொகுத்தருளி இருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு மீளவும் ஞாபகப்படுத்துகிறேன். இது சாஸ்திர சிந்தனைக்காக திருவருட்பயன் என்ற அந்த சாஸ்திர நூலுக்கு துணை செய்வதாக இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் தான் திருவருட்பயனை செய்தருளினார். அதே ஞானாசிரியர் தான் அந்த நூலுக்கு துணையாக தேவார அருள்முறை திரட்டினை நமக்கு தந்தருளி இருக்கின்றார். ஆகையினாலே இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது இந்த நூல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தனம் செய்யும் முகமாகத்தான் இன்றைய நாளிலே திருவருளோடு துணையோடு நாம் அந்த சிந்தனைக்கு மேற்கொள்ளுகின்றோம். எனவே அந்த சிந்தனைக்கு அடியேன் வருகிறேன். முதல் நாளாக என்று முதல் திருமுறையிலே ஒரு அருமையான ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு தொடங்குகிறேன். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு கைலாயம் என்கின்ற அந்த தலத்தின் கீழ் வருகின்ற பதிகத்திலே ஒரு பாடலிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால், புரிகொள் சடையர் அடியார்க்கு எளியார் கிளிசேர் மொழி மங்கை தெரிய உருவில் வைத்துகந்த தேவ பெருமானார் பரிய கை கழிற்றை அறவு விழுங்கி மடுங்க இருள் கூர்ந்த கரியமிழற்றார் செய்யமேனி கைலை மலையாரே. திருமுறைகளை ஓதுகின்ற நாம் பொருளறிந்து ஓதுதல் வேண்டும். பொருளறிந்து ஓதுதல் வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது பொருளறியாது ஓதினால் என்ன என்பதற்கு சாமா தண்டமான தேசிகர் குருவருள் விளக்கம் என்கின்ற திருவாசக உரையில குறிப்பிட்டு காட்டுகிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்ப பொருள் உணராதாருக்கு அது சொல் முயற்சியாக கிடைக்கும். அந்த சொல் முயற்சிக்கு ஒரு பலனை கொடுப்பார். முழு பலனும் கிடைப்பதற்கு பொருளறிந்து ஓதுதல் வேண்டும். இப்பொழுது நான் கூறிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய திருப்பதிகத்திலே அந்த பாடலுடைய பொருள் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். புரிகொள் சடையர் முறுக்கிய நீண்ட சடையினை உடையவர். சடை என்பது ஞானத்தின் திரட்சி. தடையுடையவர் என்று மட்டும் சொன்னால் போறது, அது எதை குறிக்கிறது? அடியார்க்கு எளியார் சிற்றறிவு உடைய எல்லா உயிர்களிடத்தும் அவர் கருணையோடு எளிமையாக திகழ்கிறார். கிழிசீர் மொழி மங்கை தெரிய உருவில் வைத்துகந்த கிளி போன்ற இனிமையான மொழியினை பேசுகின்ற நம்முடைய தாயாகிய உமையவளை தன்னுடைய வாம பாகத்தில் இடது பாகத்தில் வைத்து உகந்திருக்கின்றார். நாம் தெரியும்படியாக வைத்திருக்கிறார். தேவர் பெருமானார் அவர் நமக்கு மட்டும் கடவுள் என்று, நாமெல்லாம் நமக்கு மேலோர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே. வானோர்கள், வானோர்கள் என்றால் நீரோர்கள், அவர்களுக்கும் அவன் தான் பெருமான். அவன் எங்கிருக்கிறானாம்? பரிய கழித்தை அறவு விழுங்கி மடுங்க இருள் கூர்ந்த. ஒரு செய்தி வருகிறது, இந்த கைலாயத்தில் எப்படி இருக்கிறதாம், ஒரு பாம்பு யானையை முழுங்குகிறதாம். சிந்தனை செய்தி பார்க்கணும், எவ்வளவு அரிய செய்தி. ஒரு பாம்பு யானையை எப்படி விழுங்க முடியும், ஆனால் விழுங்கும். அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த விழுங்குகின்ற தன்மை எப்படி அதற்கு வந்தது என்பதை நெஞ்சோடு தூது என்கின்ற நூலிலே வருகின்ற பொழுது இது இயல்பாக தெரியும். அல்லது நம்முடைய போற்றி பவரணை என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே வருகின்ற பொழுது இதுக்கு விளக்கம் கிடைக்கும். எனவே ஒரு யானையை பாம்பு விழுங்கும். இது சைவ நூலில் மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய நூலிலே இருக்கின்ற நற்றிணையிலே நால்வாய்க்கண் பாம்பு உண்டது என்று வருகிறார். அப்ப இறைவன் ஒவ்வொரு உயிர்களுக்கும் சில ஆற்றல்களை கொண்டிருக்கின்றார். இந்த செய்திகளெல்லாம் நாம் அனுபவித்து திருமறைகளை ஓதுதல் வேண்டும். அந்த அறவை விழுங்கி மழுங்க இருள் கூர்ந்த கரியமிழற்றார் கார் இருள் போல மை இருளான அந்த கண்டத்தை உடையவர் செய்ய மேனி கைலை மலையாரே. உண்டாரை கொள்ளுகின்ற நஞ்சை உண்டாலும் அவர் செய்ய மேனி கைலை மலையாரே. அவரது மேனி எப்படி இருக்கிறது? பொதிவு போல் எந்த ஒரு தாக்கமும் இன்றி இருக்கிறது. கரியமிடது என சொல்லுகின்ற பொழுது நீலகண்டம் என்று மட்டும் நாம் பொருள் எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. அதில் தத்துவார்த்தம் இருக்கிறது. அந்த நீலகண்டம் என சொல்லக்கூடியது ஆணவ மலத்தை குறிக்கிறது. உயிர்களுடைய ஆணவ மலம், உயிர்களாலே நீக்க முடியாத, நீங்குதற்கு இயலாத அந்த ஆணவ மலத்தை நீக்குபவர் அவரே என்பதுதான் காட்டும். இந்த பார்க்கடலிலே கழிந்த போது அமிர்தத்தை நினைந்தார்கள், ஆனால் ஆலகால விடம் வந்தது. அந்த விடத்தைக் கண்டு எல்லோரும் அஞ்சினார்கள். அவர்களை காப்பதற்காக சிவமானவர் அந்த அழகால இடத்தை அழகால சுந்தரரை அனுப்பி கொண்டு வந்து தானே உண்டு கண்டத்திலே வைத்துக் கொண்டார். இதனுடைய தத்துவார்த்தம் என்ன? கடலாகிய உலகத்திலே தேவர் அசுரர்களாகிய உயிர்கள் ஆன்மபோதமாகிய வாசுகியாகிய பாம்பை வைத்துக் கொண்டு அங்கே அமுதம் என்கின்ற இன்பத்தை தூக்க நினைத்தனர். ஆனால் ஆணவ மனத்தின் காரணத்தினாலே பிறப்பு இறப்பு ஆகிய விடம் தோன்றியது. அந்த ஆணவ மனம் ஆணவ மனத்தால் வருகின்ற பிறப்பு இறப்பிற்கு அஞ்சி சிவத்தை சரணடைந்தார்கள். ஆணவ மலத்தை உயிர்களிடம் இருந்து முழங்கச் செய்து அதை தாம் தன் கண்டத்திலே வைத்து அபயம் அளிக்கின்றார். எனவே உயிர்களுடைய ஆணவ மலத்தை கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அவர் ஒருவரே என்ற தத்துவார்த்தத்தை காட்டுவதாகத்தான் திருமந்திரத்திலே இந்த செய்திக்கு விளக்கம் சொல்கிறது. அப்பேற்பட்ட பெருமானார் அடியார்களுக்கெல்லாம் எளியராக திகழ்கின்றார். அடியார்களுக்கு எளியர் என்பதை நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவர் என்பதை அழகாக நமக்கு உணர்த்துவது கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியாரை வைத்துத்தான். சிவபெருமான் அடியார்க்கு எளியார் என்பது எப்படி உயிர்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால், நம்முடைய பரம்பொருளாகிய திருச்சிற்றம்பலத்தானே தன்னுடைய கைப்பட அடியார்க்கு எளியான் என்கின்ற அடியா என்கின்ற அந்த சொல்லாட்சியை எம்பெருமானே கைப்பட எழுதி கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் கொடுத்திருக்கிறார். எதற்காக? பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுப்பதற்காக. எனவே இறைவன் எந்த அளவுக்கு எளிநாம் தன்மை உடையவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே உமாபதி சிவாச்சாரியம் தன் கைப்பட அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு படையின்மிஷை பெற்றான் சாமானுக்கு வேதவரை தீக்க செய்து முத்தி கொடுக்கை முறை என்று குறிப்பிட்டு காட்டினார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் புரட்சந்தான குறவர்களிலே ஒருவர் நாலாவதாக வருபவர். தில்லைவாரந்தனர்கள் மரபிலே வந்தவர்கள். சம்புவாத தீட்சதற்கு அருமை புதல்வராக சைவம் செய்த தவத்தினால் தோன்றியவர்கள். மறைஞான சம்பந்தரை தன்னுடைய ஞான குருவாக கொண்டவர்கள். உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளிடம் நம்முடைய திருச்சிற்றம்பலத்தான் மூன்று லீலைகளை செய்தார், மூன்று அருட்செயல்களை செய்திருக்கின்றார். கொடிக்கவி அங்கே கொடி ஏறாமல் அங்கே நிற்கச் செய்து உமாபதி சிவத்தை வரும்படியாக திருக்கோயிலுக்குள் வரும்படியாக செய்து அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். கொடியேறாமல் செய்த ஒரு லீலை இது. கொடுக்கவியிலே இந்த செய்தியிலே கூறியிருக்கிறேன். இதே போன்று இப்பொழுது நாம் கூறியபடி பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுப்பதற்காக ஒரு சீட்டு திருப்பாசனம் அந்த சீட்டை எழுதி கொடுத்து நம்முடைய உமாபதி சிவாச்சாரியம் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக கோயில் புராணம் அரங்கேறுவதற்கு ஒரு லீலையை செய்தார். அதையெல்லாம் பின்னே வருகின்ற பொழுது அந்த செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். எனவே இப்படி திருச்சிற்றம்பலத்தான் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய பெருமானானவர் ஞானம் அடர்ந்த மேன்மை தெய்வ தமிழ் மேலும் வழமை பெறுவதற்கு மூன்று திருப்பாடல்களை சிவபெருமானே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஒன்று கொங்குநேர் வாழ்க்கை என்று கூறப்படுகின்ற அருமையான குறுந்தகை பாடல் ஒன்று. இது தர்மிக்கு பொற்களி கொடுப்பதற்காக நம்முடைய பெருமான் இயற்றிய அருமையான ஒரு குறுந்தொகை பாடல். அடுத்து இப்பொழுது நாம் கூறியபடி இன்னொரு பாடலானது நம்முடைய பாடபத்திரருக்கு பொருமெடுக்கும்படியாக சேரமான் பெருமான் நாயனாருக்கு அங்கே ஒரு ஓலை அனுப்பிச்சிருக்கிறார். மதிமதி குறிசை மாடக்கூட 11 திருமுறையிலே இருக்கிறது. அடுத்து நம்முடைய பெருமான் கைப்பட எழுதிய தமிழ் திருப்பாடல் அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் என்ற பாடல். பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை கொடுப்பது கொடுத்து அவனை முக்தி கொடுக்கும்படியாக செய்தார். ஏன் பெற்றான் சாமானுக்கு தீட்சை கொடுத்து முக்தி கொடுக்கும்படி உமாபதி சிவாச்சாரியாருக்கு பணித்தார் என்றால், இது சைவத்திலே ஒரு உண்மையை உயிர்களுக்கு உணர்த்துவதற்கு. இறைவனானவன் தன்னுடைய அருட்செயல்களை மூன்று விதமாக செய்கிறான். கர்த்திருவம், அகத்திருவம், அந்நியதவா கர்த்திருவம். கர்த்திருவம் என்றால் நேரடியாகவே அனுக்கிரகம் செய்வது, மணிவாசக பிறந்த செய்ததை போல. அகத்திருவம் என்றால் தான் ஒரு பக்குவான்மாவை அதிர்ப்பித்து அவர்கள் மூலமாக ஒரு கணக்கிரகம் செய்வது. பெற்றாரு சாம்பாவனுக்கு உமாமஹரிஷி ஆச்சாரியார் மூலமாக அனுக்கிரகம் பண்ணுவது. இதுக்கு பேரு அகத்திருத்துவம்னு பேரு. அந்நியராகத்திருத்துவம் என்றால் ஒரு ஆன்மா தகுதி பெற்றிருந்தாலும் அந்த ஆன்மாவிடத்தில் ஒரு சிறு குறையினை போக்க வேறொரு நிகழ்வினை சுவாமி செய்து அதற்கு பின்பு அவரை ஆட்கொள்வது. எனவே இந்த அகத்திருத்துவம் என்ற முறையின்படி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் மூலமாக நம்முடைய பெற்றால் சாம்பானுக்கு அங்கே நம்முடைய பெருமான் அருள் செய்கின்றார். அப்போ உமாபதி சிவாச்சாரியார் எந்த அளவிற்கு திருச்சிற்றம்பலத்தானுக்கு அணுக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய பெருமானவர் உமாபதி சிவாச்சாரியார் சித்திரமாக அஸ்தர நட்சத்திரத்திலே சித்தாந்த அத்வித முக்தியை பெற்றார். தன்னுடைய ஞான பொக்கிஷங்களை எல்லாம் உபதேசம் வாயிலாக அருள் நமச்சிவாயருக்கு தந்தருளினார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் செய்த நூல்களை கண்டிப்பாக நாம் பட்டியல் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சாஸ்திர நூல்களிலே சித்தாந்த அட்டகம் என சொல்லக்கூடிய சிவபிரகாசம், திருவருள் பயன், வினாவின்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடுதூது, சங்கற்ப நிராகரணம் என்ற நூல்களை தந்தருளியிருக்கிறார். இது போக வடமொழியிலே பௌஷ்கர பாஷ்யம், சதரத்ன சங்கிரகம், குஞ்சிதாமரி ஸ்தவம், நடராஜ துவனி மந்திரஸ்தோம் என்ற நூலில் செய்திருக்கிறார். மேலும் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நடராஜ சகசிரநாமத்திற்கு உரை நூல் எழுதியிருக்கிறார், வாயு சமுதிரைக்கு உரை நூல் எழுதியிருக்கிறார், ஸ்ரீருத்திரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார், யந்திர விதானம் என்கின்ற உரை நூலையும் எழுதியிருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கு மேலாக சைவ உலகத்திற்கு அவர்கள் செய்த ஒரு பெரும் உதவி இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார் செய்திருக்கின்ற சாஸ்திர நூல் தவிர இப்பொழுது நான் சொல்ல இருக்கின்ற இந்த நூல்களை எல்லாம் கண்டிப்பாக சைவர்கள் அதில் தொடர்பு கொண்டே ஆக வேண்டும், அதை ஓதி உணர்ந்தே ஆகுதல் வேண்டும். உமாபதி சிவாச்சாரியார் என்ன செய்திருக்கிறார், கோயில் புராணம், நடராஜபெருமானுடைய வல்லமையை அங்கே தெரிய வேண்டும் என சொன்னால் அங்கே கோயில் புராணத்தை நாம் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். இன்னும் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் 12 திருமுறைகளிலும் மிகுந்த ஈர்ப்பு உடையவர். ஆகையினாலே இந்த தேவாரத்திலே வரக்கூடிய அந்த திருத்தலங்கள், திருப்பதிகங்கள் எவை என்பதை ஒரு அடங்கல் செய்யும் முகமாக கோயில் புராணம் செய்ததோடு இல்லாது திருப்பதிக கோவை, திருப்பதிக்கோவை என்னென்ன தலங்கள் வருகிறது, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் செய்த ஒரு பெரும் உபகாரம், இந்த 12 திருமணிகளும் எப்படி நமக்கு வந்தது என்பதை சொல்லி காட்டியிருக்கிறார், நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். திருமுறை கண்ட புராணம், 11 திருமறைகளும் எப்படி வகுக்கப்பட்டது என்பது குறிப்பிட்டு காட்டுகிறார். 11 திருமுறைகள் வகுக்கப்பட்ட பின்பு 12வது திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் எப்படி வகுக்கப்பட்டது என்பதை, எப்படி வந்தது என்பதை சேக்கிழார் நாயனார் புராணம் என்று செய்திருக்கிறார். எனவே திருமுறையிலேயே தோய்வு கொண்டவர்கள் திருமுறை கண்ட புராணத்தையும் சேக்கிழார் நாயனார் புராணத்தையும் கண்டிப்பாக ஓதுதல் வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக பெரிய புராணத்திலே வருகின்ற அந்த அடியாளர்களுக்கெல்லாம் நாம் துதி செய்யும் முகமாகவும் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் திருத்தொண்டர் புராண சாரம் என்று ஒன்று செய்திருக்கிறார். இப்ப எவ்வளவு பேருதவிகளை செய்திருக்கிறார் பாருங்கள். ஆகையினாலே நம்முடைய பெருமான் சைவ உலகத்திற்கு பேருதவியாக, திருமறைகளுக்கு பேருதவியாக, சாஸ்திரத்துக்கும் பேருதவியாக பல நூல்களை நமக்கு தந்தருளி இருக்கின்றார்கள். இன்னும் சொன்னால் நம்முடைய பெரிய புராணத்திற்கு சிந்தனை செய்கின்ற பேச்சாளர்களானாலும் சரி, வீட்டிலே வைத்து தானாகவே சிந்தனை செய்பவர்களும் திருமுறைகளை ஓதுவதற்கு முன்பாக கண்டிப்பாக திருமுறை கண்ட புராணத்தையும் சேக்கிழார் நாயனார் புராணத்தையும் கண்டிப்பாக ஓதுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் நம்முடைய 12 திருமுறைகளை மிகுந்த பற்று இருக்கின்ற காரணத்தினாலே தேவாரத்தினுடைய பெருமையையும் நுண்மையையும் உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காக அழகாக தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற நூலை செய்தவர்களே இருக்கின்றார்கள். ஆக 12 திருமுறைகளில் கொண்டிருக்கின்ற பற்று, குறிப்பாக தேவாரத்தின் மேல் கொண்டிருக்கின்ற பற்று. சாஸ்திர செய்திகளை எப்படியும் இந்த உயிர்களுக்கு நாம் கொண்டு செலுத்த வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலே அவர் செய்த அருமையான ஒரு நூல் தான் தேவார அருள்முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த நூலினுடைய ஒரு தலைப்பு பொருள் என்ன? இந்த நூலினுடைய தலைப்பினுடைய பொருளை நன்றாக உற்று பார்த்தாலே இந்த நூல் என்ன நுகர்கிறது, இந்த நூல் எதை பேசுகிறது, இந்த நூலினுடைய நோக்கம் என்ன என்பது புரிய வரும். தேவார அருள் முறை திரட்டு, நான்கு சொற்களால் ஆனது இந்த நூலுக்கு தலைப்பு. தேவாரம் என்பது மூவர் முதலிகளுடைய திருவாக்கு. அருள் என்ற சொல் உமாவதி சிவாச்சாரியார் தான் செய்த திரு அருள் பயனிலே வருகின்ற அந்த அருள் என்ற சொல். எனவே தேவாரம் திருவரும் பயன் இந்த ரெண்டு நூலையும் முறை, இந்த ரெண்டு நூலுக்கும் திரட்டு. எனவே திருவருள் பயனுக்கு தொடர்பான தேவார பாடல்களை ஒரு நூலாக செய்திருக்கின்றார். அதுதான் தேவார அருள் முறை திரட்டு. எனவே திருவருள் பயனிலே வரக்கூடிய அந்த செய்திகளுக்கு நன்றாக புரிவதற்காக அங்கே பின்னே நம்முடைய உமாவதி சிவாச்சாரியரால் செய்ததுதான் தேவார அருள் முறை திரட்டு. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது திருவருள் பயனுக்கு விளக்க நூலோ அல்லது வேறு வகையிலே பொழிப்பொறியாக செய்ததோ என்று நினைத்தல் கூடாது. இந்த தேவார அருள்முறை திரட்டு என சொல்லக்கூடியது எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால், நாம் ஒரு நூலை கற்க வேண்டிய முறையை உணர்த்தி அந்த செய்தி உள்ள சொல்றார். ஒரு நூலை எப்படி கற்க வேண்டும் என்றால், உதாரணமாக திருக்குறளை படிக்கின்ற பொழுது நேராக அந்த குறள் பாவுக்கு செல்லுதல் கூடாது. நீரின்றி அமையாது உலகம் என்ற குறளுக்கு நாம் பொருளான வேண்டும் என சொன்னால், முதலில் இந்த திருக்குறள் எந்த அதிகார தலைப்பின் கீழ் வருகிறது என்று அந்த அதிகார தலைப்பை எடுத்து அந்த அதிகார தலைப்பினுடைய பொருளை தெரிந்து அதற்கும் பின்புதான் எங்க வரணும், திருப்பாடலுக்கு வரணும். இந்த அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரிகின்ற பொழுதே முந்தி அதிகாரத்திற்கு பின்னே இது ஏன் வைக்கப்பட்டது, வான் சிறப்பு என்று வருகிறது. நீரின்றி அமையாத உலகம், இது பொருள்கள், இது வான் சிறப்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு, இந்த வான் சிறப்பு என்பது முந்தி அதிகாரமாகிய கடல் வாழ்த்துக்கு பின்னே ஏன் வைக்கப்பட்டது, அந்த இயல்பு அது தெரிந்து கொண்டால்தான் அந்த திருக்குறளுடைய உண்மையான ஒரு பொருள் நமக்கு தெரிய வரும். ஆகையினாலே தான் ஒரு நூலை, ஒரு பாடலை எடுத்தால் அதிகார தலைப்பை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதே போல திருவாசகத்திற்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது நேரடியாக அந்த திருப்பாடலுக்கு செல்லுதல் கூடாது. இது எந்த பதிக தலைப்பின் கீழ் வருகிறது, அந்த பதிக தலைப்பின் கீழ் இருப்பதோடு மட்டும் அல்லாது துணை தலைப்பு அகத்திய சூத்திரம் என்று இருக்கும். உதாரணமாக நீத்தல் விண்ணப்பம்னா நீத்தல் விண்ணப்பத்திற்கு கீழே பிரபஞ்ச வைராக்கியம் என்று இருக்கும். அந்த நீத்தல் விண்ணப்பத்திற்கு பொருள் என்ன, பிரபஞ்ச வைராக்கியம் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை அறிந்துதான் அந்த நீத்தல் விண்ணப்பத்துக்கு போகணும். அப்பத்தான் பொருள் நமக்கு சரியானபடி விளங்கும், அந்த கருத்து மனதிலே தைக்கும். இதே போன்று திருவருள் பயன் பத்து தலைப்புகளாக, பத்து அதிகாரங்களாக செய்திருக்கின்ற நம்முடைய பெருமான் இந்த பத்து அதிகாரங்களுடைய பொருளினை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அதிகார தலைப்பின் கீழே தேவார திருமறைகளை தொகுத்திருக்கிறார். எனவே இந்த நூலானது திருவருள் பயனுக்கு ஒரு விளக்க நூல் அன்று, தேவார திருப்பதிகங்களை வைத்து அந்த திருவருள் பயனிலே வரக்கூடிய அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரிந்தல். அந்த அதிகார தலைப்பினுடைய பொருள் தெரிந்தாலே திருவருள் பயனும் நன்றாக நமக்கு தெரிய வரும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நூலினுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் திருமுறைகளை படிக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு அந்த திருமுறைகளை ஊன்றி கருத்தறிந்து படித்திருக்கின்றோம் என்பதற்கு ஒரு தற்சோதனையும் செய்து கொள்ள முடியும். இந்த செய்திகளை நாம் உமாவதி சிவாச்சாரியார் கூறுகின்ற பொழுது இந்த செய்திகளை ஏற்கனவே நாம் தெரிந்திருந்தோமா, இந்த செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோமா என்று நமக்கு தற்சோதனை செய்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய மூவர் முதலிகளுடைய திருவாக்கானது எந்த அளவிற்கு ஒரு சாத்திர நுட்பங்களை உடையது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக வரும். தேவாரத்திற்கும் நம்முடைய சாஸ்திர நூலுக்கும் என்ன வித்தியாசம் என சொன்னால், இரண்டுமே பிணிக்கு மருந்து, பிறவி பிணிக்கு மருந்து. சாஸ்திர நூல் என சொல்லக்கூடியது நேரடியாக கொடுக்கக்கூடிய கஷப்பு மருந்து. ஆனால் திருமலை என சொல்லக்கூடியது வெள்ளம் பொதிந்த மருந்து, அதாவது மருந்து பொதிந்த வெள்ளம். ஒரு வெள்ளத்துக்குள்ளே மருந்தை உள்ளே வைத்து நம்ம வாயிலே வைத்து உள்ளே விழுங்குவதை போல ஸ்வீட் கோட்டட் மெடிசன் என்று சொல்வார்கள். இதுதான் திருமறைகள். எனவே திருமறைகளை நாம் ஓதுகின்ற பொழுது நாம் வெள்ளத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது, உள்ளிருக்கின்ற மருந்தையும் சேர்த்து நாம் விழுங்குதல் வேண்டும். ஆகையினாலே தான் இந்த நூல் எந்த அளவிற்கு தோத்திர நூல்களாகிய அந்த மூவர் முதலிகளுடைய திருவாக்கு எந்த அளவிற்கு சாஸ்திர நுட்பங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை அழகாக சொல்லிக்காட்டியிருக்கிறார். நம்முடைய ஞானாசிரியர்மார்களெல்லாம் சில நூல்களை செய்கின்ற பொழுது பொருள் விளங்குவதற்கு இது போன்று பல உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக மேகண்ட தேவநாயனார் சூத்திரத்தை மட்டும் செய்யவில்லை, உதாரணம் என்பா வாத்திக பொழிப்பு இது செய்து நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார். இதே போலத்தான் இந்த திருவருட்பயன் என்று சொல்லக்கூடிய இந்த நூலுக்கு இன்னும் நன்றாக எளிமையாக புரிவதற்காகத்தான் இந்த தேவார அருள்முறை திரட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைய நாளிலே நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது இந்த தேவார அருள்முறை திரட்டு ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழ் வருகின்ற பொழுது அந்த தேவார பாடலுக்கு முழுமையான ஒரு பொருளினை அடியேன் சொல்ல இயலாது. ஏனெனில் ஒவ்வொரு திருப்பாட்டும் சொல்லாளமுடையது, பொருளாளமுடையது, கருத்தாளமுடையது, சிந்தனை அது நீண்டு கொண்டே செல்லும். ஆனால் கால அவகாசத்தை கருதி அந்த தேவார பாடலுடைய சிந்தனை பாடல்களை முழுதும் சிந்தனை கெடுக்காது அந்த அதிகார தலைப்புக்கு இந்த திருப்பாடலில் எந்த சொல்லாட்சி வருகிறது என்பதை மட்டும் நான் தொட்டி காட்டிக்கொண்டு நான் மேலே செல்கின்றேன். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குற்றவங்களுடைய உமாவதி சிவாச்சாரியா இந்த நூலை ஏன் செய்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக திருவுருட்பயனை ஏன் செய்தார், அதாவது இந்த திருவுருட்பயனானது எப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் என்பதை தெரிந்து கொண்டார். சாஸ்திர நூல் கற்பவர்கள் முதலிலே உண்மை விளக்கம் என்கின்ற நூலை கற்பார்கள், அதற்கு பின்பு திருவருட்பயனைத்தான் கற்க வேண்டும், அதற்கு பின்பு சிவபிரகாசத்தை கற்க வேண்டும். இப்படி ஒரு படிமுறையாக வைத்துக் கொண்டுதான் பாடம் போதிப்பவர்கள் ஒரு முறையை வைத்துக் கொள்வார்கள். இதிலே இந்த திருவருட்பயன் என சொல்லக்கூடியது பாலபாடம் போல் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே அதனுடைய அஸ்திவாரம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் திருவருட்பயனை குரல்பாவிலே செய்து வைத்தார். ஏன் திருவருட்பயனை குரல்பாவிலே செய்து வைத்தார் என சொன்னால், திருக்குறளிலே அறம்பொருள் இன்பம் என்ற மூன்றை வைத்து அங்கே வீட்டியலை குறிப்பாக உள்ளே வைத்தார். அந்த வீட்டியலில் வள்ளுவன் அங்கே குறிப்பாக கூறிய அந்த வீட்டியலை விரித்து உணர்த்தவே அதே குரல் யாப்பிலேயே நம்முடைய திருவருட்பயனை பாடி அருளினார். அது ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த நூலை சொல்லுகின்ற பொழுது திருக்குறளுக்கு பின்னே படிக்க வேண்டிய ஒரு நூல் என்று அங்கே அழகாக நமக்கு அங்கே தெரிய வருகிறது. ஆகையினாலே இந்த திருவருள் பயன் என்ற அந்த நூலினுடைய தலைப்புக்கு பொருள் திருவருளின் திருவருளால் உணரும் பயன். எனவே ஒன்றை உணர்த்த திருவருள் வேண்டும், அந்த திருவருளால் உணரும் பயன்தான் திருவருள் பயன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அல்லது திருவருளையே கண்ணாக காணும் பொருளின் நிலை என விரிந்து அதனை உணர்த்தும் காரணப் பெயர் என்று குறிப்பிடுவார்கள். அந்த திருவருள் பயனிலே நீ எடுத்துக்கொண்டால், அதாவது வாண்புகள் வள்ளுவர் மீது நம்முடைய உமாவதி சிவாச்சாரியர் மிகுந்த ஈர்ப்புடையவர். அதனால்தான் அவர் செய்த அந்த திருக்குறள் யாப்பையே பின்பற்றி அதே போலவே திருக்குறள் யாப்பிலேயே திருவருள் பணி செய்து காட்டினார். திருக்குறளை தன்னுடைய நூலுக்குள்ளே வைத்து காட்டியிருக்கிறார். உங்க எதுவருக்கும் தெரியும், நெஞ்சு ஒரு தூதிலே தலைப்பட்டார் தூர திறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றவர் என்கின்ற அந்த சொல்லாட்சியை அப்படியே அங்கே நெஞ்சு விடுத்துவதிலே வைத்திருக்கிறார். இப்படி ஒரு ஒருவருடைய பாடலை அல்லது ஒன்றை வார்த்தைகளை சன்னூலை வைத்து காட்டுவதற்கு பேர் ஆசிரிய வசனம் என்று பெயர். அந்த இதை அப்படியே வைப்பார்கள். இப்படி நம்முடைய திருக்குறள் நம்முடைய சாஸ்திர நூல்களிலே நிறைய இருக்கிறது. சேரமான் பெருமாள் நாயனார் அருள் செய்திருக்கின்ற கைலாய ஞான உடலே வருகின்றது. இன்னும் நம்முடைய உமாவதி சிவாச்சாரர் நெஞ்சூடு தூதிலே வைத்ததோடு இன்னொரு இடத்திலே நெஞ்சூடு தூதிலேயே நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக திருக்குறள் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமானது என்பதை அழகாக நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் அந்த திருவள்ளுவர் தேவ நாயனாரை மிகவும் போற்றி வைத்து காட்டுகிறார். இதே போன்று நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் கற்க வேண்டிய நூல்கள் எவை என்று சைவனுக்கு ஒரு 6 நூலை கொடுக்கிறார். இந்த கற்க வேண்டிய நூல்கள் எவை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த 6 நூல்கள் பாருங்க. முதல்ல சொல்லுவது வள்ளுவன்னூல். திருக்குறள் படிக்கணும். அன்ப திருவாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை. வள்ளுவன்னூலை ஒன்று சொல்லிட்டார். பரிமேலழகன் செய்த உரை தொண்டர்புராணம் தொகுசித்தி ஓராறும் தந்தமிழின் மேலாம் தரம். ஆக திருக்குறளையும் ஒரு நூலாக சொல்லார். பரிமேலழகன் செய்த உரை. ஏன் பரிமேலழகன் செய்த உரைங்கிறார்? பரிமேலழகன் திருக்குறளுக்கு எப்படி உரை சொல்கிறார்? அதிகார தலைப்புக்கு விளக்கம். முந்தி அதிகாரத்திற்கு பின் இது ஏன் இந்த அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு விளக்கம். அதற்கும் பின்புதான் சைவ சித்தாந்த ரீதியிலே திருக்குறளை சொல்ல காட்டார். அதனால்தான் வள்ளுவர் நூல் என்று வச்சுவிட்டு பரிமேலழகன் செய்த உரையையே ஒரு தனிநூறாக நம்முடைய உமாவிசாச்சாரியர் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக அந்த அளவுக்கு திருக்குறள் மீது அதே பாணியில்தான் நம்முடைய உமாவிசாச்சாரியரும் அதிகார தலைப்பு விளக்கம் முந்தி அதிகாரத்தினுடைய பின்னே வைக்கப்பட்டதனுடைய காரணம் பிறகு அதற்கு பின்பு அந்த நூலில் நூலும் நூலும் இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் இந்த திருவுருள் இந்த தேவார அருள்முறை திரட்டை நமக்கு தந்திருக்கின்றார். திருவுருள் பயனானது உமாசிவாச்சாரியர் செய்த சாஸ்திர நூலாகிய திருவுருள் பின் 10 அதிகாரங்களை உடையது. பதி முதுநிலை, உயிர் அவைநிலை, அருள் மலநிலை, இருள் மலநிலை, அருளது நிலை, அருள் உருநிலை, அறியுநெறி, உயிர் விளக்கம், இன்புறுநிலை, அஞ்செழுத்து அருள்நிலை, அனைந்தோர் தன்மை. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குரட்பா வீதம் வைத்து காப்பு செய்கிறோடு 101 குரட்பாக்களால் ஆனது. இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் விளக்கம் கொடுக்கும் முகமாக ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாடல் வித்தியாசம் இருக்கும். சில இதில் 15 இருக்கும், சில இதில் 6 பாடல்கள் இருக்கும், சில இதில் 7 பாடல்கள் இருக்கும். இப்படி இந்த தேவார அருள்முறை திரட்டு முழுவதுமே அவர் மேற்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற தேவார திருப்பாடல்கள் 99 திருப்பாடல்கள். இந்த 99 திருப்பாடல்கள் எப்படி அமைந்தது என சொன்னால், ஞானசம்பந்த தேவாரத்திலிருந்து 23 திருப்பாடல்களையும், அப்பர் பெருமானுடைய திருவாக்கிலிருந்து 64 திருப்பாடல்களையும், சுந்தரரது திருவாக்கிலே இருந்து 12 திருப்பாடல்களை வைத்து ஆக 99 தேவார திருப்பாடல்களை நம்முடைய உமாவிசுவாச்சாரியார் தேவார அருள்முறை திரட்டிலே நமக்கு தொகுத்து தந்தவர்கள் இருக்கின்றார். எப்பொழுதுமே இந்த திருக்குறளை வைத்து சொல்லுகின்ற திருவருள் பயனை வைத்து சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு முக்கியமானது என சொன்னால், சிவபிரகாசத்தையும் நம்முடைய திருவருள் பயனையும் சைவர்களானவர்கள் முற்றிலும் ஓது கசடர கட்டிருத்தல் வேண்டும். சிவபிரகாசம் என சொல்லக்கூடியது முதிர்ந்த நிலை. அந்த சிவபிரகாசம் என சொல்லக்கூடியது ஒரு மரக்கலம் போல். அந்த மரக்கலத்தை செலுத்துகின்ற மாதுமி திருவருள் பயன் நூல். இதை அழகாக நம்முடைய நிரம்பாகிய தேசிக தன்னுடைய சிறப்பு பாயிரத்தில் சொல்லி காட்டுகிறார். எனவே சிவபிரகாசம் என்கின்ற நூல் மறக்கிறோம், ஆனால் அதை செலுத்திருந்த மாதுமி போன்றது திருவுருள் பயன். அப்ப திருவுருள் பயனை நன்றாக உணர்ந்தால்தான் சிவபிரகாசம் தெரிய வரும். அதையினாலே தான் இந்த திருவுருள் பயனை நன்றாக இந்த சைவ உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அழகாக அங்கே தேவார அருள்முறை திரட்டு என்பதை நமக்கு தந்தளிக்கின்றார்.